ஆதியாகமம் 46 அதிகாரம் வசனம் 1-6 வரைக்கும் நம்ம இன்னைக்கு வாசிச்சு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க உட்கார்ந்து கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த வண்டிகள், அந்த யோசேப்புடைய வார்த்தை, அதையெல்லாம் கேட்டுவிட்டு யாக்கோபு அவங்களோடு கூட சென்று போகிறாரு. யாக்கோபுக்கு வயசு அந்த டைம்ல 130 வருஷம். ரொம்ப யங் ஏஜ் மாதிரி இருக்கிற, இஸ் வெரி ஓல்ட், ரொம்ப வயசாகி 22 வருஷம் யோசேப்பு அவர் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் 22 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போறாரு. உங்களுக்கு யோசிச்சு பார்க்கலாம், அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் நீங்க யோசிச்சு பார்க்கணும், என்ன மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ட்ரிப் போனா, ஒரு வெக்கேஷன் போனாவே, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெக்கேஷன் போனா எப்படி இருக்கும், இந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி இவங்க பஞ்ச காலத்துல என்ன மாதிரி ஒரு செழிப்பான எகிப்துக்கு போறதுன்னா, உங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, ஒரு அமெரிக்காவுக்கு போறதுன்னா நம்ம நாட்டில் எப்படி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியாது, அந்த கற்பனை கம்பாரிசன் சொல்றேன். ஒரு ஸ்லம்ல இது வரைக்கும் டவுனையே பார்க்காத ஒரு ஆள், சிட்டியே பார்க்காத ஒரு குக்கு கிராமத்துல இருக்கிற ஒரு ஆள் போய் அமெரிக்காவுக்கு போறதுன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட், அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரிதான் பஞ்ச காலத்துல வாழ்றாங்க, போய் எகிப்துல பயங்கரமான ஒரு செழிப்புள்ள இடத்துல, அதுவும் அங்க இருக்கிற டாப் மோஸ்ட் ஆளு, நம்ம ஆளு, நம்ம குடும்பத்தாளு அப்படின்னும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல போயிருப்பாங்க. 130 வயசு தாத்தாக்கும் ஏதாவது எக்ஸைட்மெண்ட் இருக்குமா, யாக்கோபு இருக்குமா? கண்டிப்பா ரொம்ப இது இருக்கும். என்ன அவருக்கு இருக்கிற பெரிய எக்ஸைட்மெண்ட், யோசேப்ப போய் பார்க்கணும் இல்லைங்களா. ரொம்ப ஆசையா, ரொம்ப உணர்ச்சியா அவர் போயிருப்பாரு. அவர் போய் என்ன பாக்குறோம், ஒரு இடத்துல போய் தங்குறாரு, பெர்ஷிபா, இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்ன வருது, பேர்சபா, இங்கிலீஷ்ல பெர்ஷிபா. அது பாத்தீங்கன்னா பெர்ஷிபா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஊர், அவங்களுடைய பாரம்பரியம். இப்போ நம்ம முன்னு பேட்ரியார்ட்ஸ், ஆபிரகாம் யாக்கோபு, இது ஐசாக் யாக்கோபுக்கு பேட்ரியார்ட்ஸ்க்கு பெர்ஷிபா ரொம்ப முக்கியமான ஊர். ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆபிரகாம் வந்து அங்கே வந்து ஒரு கடவுளுக்கு ஆராதனை செஞ்சு அங்கே ஒரு மரத்தை நட்டார், அது டாமரிஸ்க் மரம்னு. அந்த மரத்தை அவர் நட்டதை போட்டிருக்கு பைபிளில். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஐசாக் வந்து அவங்க அப்பா யாக்கோபுடைய அக்கப்பா ஐசாக், அவர் வந்து அந்த இடத்துல ஒரு கிணத்தை நட்டு வச்சிருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, நம்ம படிச்சிருந்தோம் ஈசேக்கு, சித்தனா, ரெஹபோத், அவர் ஒரு கிணற நடுவாரு, பிலிஸ்தீனுக்கு வந்து சண்டை போடுவாங்க, அதை விட்டு இன்னொரு கிணறு நடப்போவாரு, அங்கேயும் வந்து சண்டை போட்டுது, எங்களுடைய கிணறுன்னு சொல்லி பிடிக்குவாங்க. அப்புறம் அவருக்கு நிம்மதி கிடைச்சது, ஒரு பக்தியில கடவுளுக்குள்ள வளர்ந்த குடும்பம்லாம் கெட்டு போச்சு, அவருக்கு ரொம்ப மோசமான நிலையில இருந்தாரு, ஆனா அவருக்கு நிம்மதி, கடவுளை ஆராதிக்கும்படிக்கு ஒரு இடம் கிடைச்சது வந்து பெர்ஷிபாதம். அங்கதான் அவர் கிணற நட்டிருந்தார், அங்கதான் கடவுள் அவருக்கு தரிசனமானார். தரிசனமாய், நான் தான் உன் ஆபிரகாமின் தேவன், பிதாவின் தேவன், நான் தான் உன் ஆசீர்வதிக்கிற, உன்னை பெருசா நான் செய்யறேன்னு செஞ்சது எங்க, பெர்ஷிபா. புரியுதுங்களா, அவங்க அப்பாக்கும் தாத்தாக்கும் ரொம்ப முக்கியமான இடம், அவங்க அப்பாக்கும் ரொம்ப முக்கியமான இடம், இவர் அங்க வந்து உக்காந்துகிட்டு இருக்கார். இவர் அங்க உக்காந்துகிட்டு அவருக்கு அவர் உக்காந்துகிட்டு இருக்கும் போது இன்னொன்னு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அங்க நடந்தது வந்து, இவர் வந்து தன்னுடைய அண்ணனை ஏமாத்தி, அவங்க அப்பாவிட்டு சீட் பண்ணி, அவங்க அண்ணனை ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டு ஓடிட்டார் இல்லைங்களா. அது நடந்ததும் பெர்ஷிபால தான். சாதாரணப்பட்ட ஊரா யோசிச்சு பாருங்க, நமக்கு சில பெரிய நிகழ்ச்சிகள் ஒரு ஊர்ல நடந்துச்சுன்னா அந்த ஊரை ஏனோ தானோன்னு பாத்துட்டு போயிருமா, இல்ல அந்த ஊரை கவனம் ஒன்றும் இல்லை. நாங்க 6 மாசம் இருந்த வீட்டுக்கு பக்கமே போனாலும் அந்த வீடை இப்படியே பார்த்துட்டு தான் போறது, அங்க என்ன இருக்குது ஏது இருக்குது. அவர் அவ்வளோ காரியங்கள் நடந்த பெர்ஷிபாக்கு போறாரு, 130 வயசு. என்ன நான் ஞாபகம் அவருக்கு வந்திருக்கோம், ஒருவேளை நான் நினைச்சு பார்த்தேன், அவங்க தாத்தா நட்ட மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு, அவங்க அப்பா வெட்டின கிணறுல இருந்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு அவர் உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருப்பாரு, என்ன நடந்துச்சு, இதான் எப்படி எல்லாம் போச்சுன்னு. தாத்தா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு பயம் வருது, பெரிய பயம். என்ன பயம், ஆபிரகாம் வந்து எகிப்துக்கு போனார், ஆபிரகாமும் எகிப்துக்கு போனார், உங்களுக்கு தெரியுங்களா, நமக்கு ஞாபகம் இருக்கலாமா. எகிப்துக்கு போகும்போது என்ன ஆச்சு தெரியுங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டார், ஏன்னா எல்லாம் பஞ்சம் ஆயிருச்சுன்னு சொல்லி எகிப்துக்கு அவர் போனார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பஞ்சத்தை அவாய்ட் பண்ணோம்னு எகிப்துக்கு போனாரு. அங்க போன உடனே அவருடைய வைஃப் ஃபாரோ பிடிச்சு வச்சுக்கிட்டார், பிடிச்சு வச்சுட்டு அவரு வைஃபுக்கு தங்கச்சி எண்ணிட்டாரு, சரி வைஃப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிடிச்சு வச்சுக்கிட்டும் போது ஊர்லயே எல்லாருக்கும் பெரிய வியாதி வந்துருச்சு. அந்த பெரிய அனுபவம் அது. எகிப்துக்கு அதை நினைச்சு பார்த்திருப்பாரு, எகிப்துக்கு எங்க தாத்தாவும் போனார், அவர் நிலைமை என்ன ஆச்சு, சரியில்லையே அப்படின்னு. அவங்க அப்பா போலான்னு பார்த்தார், ஐசாக் போலான்னு பார்த்தார். நீங்க படிச்சீங்கன்னா அதெல்லாம் பைபிள்ல முன்னாடி படிச்சுங்க, 26வது அதிகாரத்துல அவங்க அப்பா போகும்போது கடவுள் போகக்கூடாதுன்னு நிறுத்தினார், எகிப்துக்கு போகக்கூடாது. இவர் இப்ப போலான்னு பாக்குறாரு, அவருக்கு என்ன வந்திருக்கோம் மனசுல, இது கடவுளுடைய சித்தமா, நான் போறது கரெக்டா, எங்க அப்பா தாத்தாவுக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு, எங்க அப்பாவும் பெரிய போகக்கூடாதுன்னு கடவுள் தடுத்தாரு, ஆனா நான் இப்ப போறது கரெக்டா, நான் இப்ப போறது சரியா அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாம எகிப்து வந்து பயங்கரமா, அமெரிக்காலாம் நமக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு, ஆனா அங்கெல்லாம் ரொம்ப மோசம் தெரியுங்களா, நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஒழுங்கா வளர்க்கவே முடியாது தெரியுங்களா, அவங்களுக்கு ரொம்ப மோசம், பாவத்துல மெதுக்கிற ஒரு ஊரு. ஆனா வசதினா அப்படி இல்லை இப்படி இல்லை வசதி, டெக்னாலஜினா அப்படி இல்லை இப்படி இல்லை டெக்னாலஜி, பயங்கர டெக்னாலஜி. அந்த மாதிரி தான் அந்த டைம்ல ஈஜிப்ட், என்ன உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு ஊரு, எல்லா இடத்துலயும் சாப்பாடு இல்லை, அங்கத்தான் செழிப்பு, எவ்வளோ பெரிய ஊரு. அதெல்லாம் அந்த பார்த்துக்கிட்டு அவர் போகும்போது, ஆனா இவங்க கிராம இது இது ஷெப்பர்ட்ஸ், ஷெப்பர்ட்ஸ்க்கு என்ன ஆடு மேய்ப்பருங்க, இவங்க மேய்ப்பருங்க, மேய்ப்பருங்களா போய் நம்ம எகிப்துல என்ன பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லாம கடவுள் ப்ராமிஸ் பண்ணது, நான் எகிப்து தேசத்தை எல்லாம் உனக்கு கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. எந்த தேசத்தை கொடுக்கறேன்னாரு, கானான் தேசத்தை தான் கொடுக்கறேன்னாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு யாக்கோபுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கும், என் பிள்ளைங்களை எப்படி அது பாதிக்கும், ஏன்னா என் பிள்ளைங்க ஆல்ரெடி ரொம்ப மோசமானவங்க, அந்த பிள்ளைங்களை எப்படி பாதிக்கும், எது ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி பாதிக்கும்ன்றத யோசிச்சு அவருக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. எப்படி தெரியும் நமக்கு பயம் வந்துச்சுன்னு, கடவுள் அவருக்கு தரிசனமா என்ன செய்யறாரு, பயப்படாதேன்னு போன்றாரு. பயப்பட பயம் இல்லாம அப்படி சொல்லி இருக்க மாட்டார். அந்த நேரத்துல பெர்ஷிபால இருக்கும் போது அந்த நினைவுகள்லாம் அவருக்கு வந்திருக்கும், அதை தான் நம்ம பாக்குறோம். இதை பார்க்கும்போது அதுலதான் நம்ம பாக்குறோம். ஆனா இதெல்லாம் யோசிச்சு இங்க தான் யாக்கோபுடைய விசுவாசத்தை பாக்குறோம். அவர் என்ன பண்றாரு அங்க பெர்ஷிபால, ஒரு பலிய கொடுக்கிறார், பாக்குறீங்களா, பலிய கொடுக்கிறாரு. உதாரணத்துக்கு நமக்கு காண்டி அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அப்படி யோசிப்போமா, யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன செய்யறதுன்னா, ஒரு செழிப்பு ஒரு நல்ல வசதி கிடைக்குதுன்னா அவிக்குறித்த காரியத்தை யோசிக்கிறது இல்ல, நம்ம குடும்பத்தை எப்படி பாதிக்கும்னு யோசிக்கிறது இல்ல, முதல்ல அந்த உணர்ச்சியில ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுருவோம், அதுக்கப்புறம் ஜபம் பண்ணிக்கலாம். ஒருவேளை கடவுள் வேணான்னு சொல்லிட்டார்னா, போவாதுன்னு சொல்லிட்டார்னா, அதனால அவசர அவசரப்பட்டு, ஆனா அப்படி அவர் செய்யறத நம்ம பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம அப்படித்தான் போய் கடவுளுடைய வழிநடத்தல் இல்லாம அவசர அவசரமா செஞ்சு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவோம்னு பண்றதுனால தான் பெரிய பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ்ல மாட்டிக்கிறது. ஆனா அவரு பாக்குறோம், அவரு பலி கொடுக்கறாரு. அது பலி கொடுக்கறது என்ன குறிக்குதுன்னா, ஒரு பலிய கொடுக்கணும் போது ரெண்டு காரியம் பலியில இருக்கு. பழைய ஏற்பாடுல எந்த பலி கொடுக்கறானாலும், ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பலி கொடுக்கறாங்கன்னா, முதலாவது கடவுளுக்கு மகாபெரிய நன்றியை தெரிவிக்கிறாங்க, மனப்பூர்வமான நன்றி, நன்றிக்கு அறிகுறி பலி. இன்னொன்னு என்னன்னா, இட்ஸ் இட்ஸ் கன்சிக்ரேஷன், இங்கிலீஷ்ல கன்சிக்ரேஷன்னா தங்களையே முழுமையா ஒப்பு கொடுக்கற, என்னுடைய சித்தம் இல்ல, நீர் என்ன சொல்றீரோ அதன்படி செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அதுதான் பலிக்கு, பலிபீடத்துக்கு அர்த்தம், புரியுதுங்களா. ஒப்பு கொடுக்கறது கடவுளுடைய சித்தத்துக்கு, நீர் என்ன விரும்புறீரோ நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன்றதுக்கு அடையாளம் தான் பலி கொடுக்கறது. உம்முடைய சித்தம் ஆகட்டும், என்னுடைய சித்தம் இல்லைன்றதுக்கு தான் பலி கொடுக்கறது. அது ரொம்ப கஷ்டங்க செய்யறது. அது அப்படி செய்யும் போது கடவுள் அவருக்கு அந்த பயத்துல செய்யறதா செய்யக்கூடாதா என்ன பண்றதுன்னு குழம்பி இருக்கும் போது, போறதா போகக்கூடாதான்னு குழம்பி இருக்கும் போது அவர் செய்யற அந்த பெரிய காரியத்தை நம்ம பாக்குறோம். அது செய்யும் போது கடவுள் என்ன சொல்றாரு, அந்த வசனத்தை படிங்க, என்ன சொல்றாரு பாப்போம். என்ன நிலைமையில இருக்கு, யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டா காதை மூடிக்குவோம், அவர் போவாதன்னு சொல்லிட போறாரு அப்படின்னு அவர் சொல்லல. இதோ அடியேன், ஆபிரகாம் சொன்னதும் நீங்க பாக்கலாம், அப்ப உன் பிள்ளையாண்டாவே எடுத்துட்டு வந்து பலி கொடுன்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் ஆபிரகாம் கூப்பிட்டாரு. என்ன சொன்னார் ஆபிரகாம், இதோ அடியே என்ன என்ன அர்த்தம், நீ என்ன சொல்றியோ நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் சாமி, ஒப்பு கொடுத்து இருக்கிறேன், மனம் நொறுங்குண்ட இருதயத்துல நான் ரெடியா இருக்கிறேன்னு சமர்ப்பிக்கிறேன்றது தான் இதோ அடியே. நீ என்ன சொல்றீ வேலைக்கார, நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன், படிங்க.
நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன்.
எதுலாம் நம்ம வாழ்க்கையில செஞ்சாலும் கடவுள் நம்ம கூட இருக்கணும். அதைத்தான் நம்ம பாத்துக்கணும். கடவுள் நம்ம கூட இருக்கணும். என்ன அமெரிக்கா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சரி, கடவுள் நம்ம கூட இருக்கணும். அதைத்தான் நம்ம பாத்துக்கணும். அது ரொம்ப கஷ்டங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை கடவுள் வந்து எகிப்துக்கு நீ போகக்கூடாது அப்படின்ட்டு இருந்தார்னா என்ன இருக்கும்? அந்த குடும்பத்துல இருந்த எக்ஸைட்மெண்ட் உங்களால யோசிக்க முடியுமா? அதெல்லாம் உடைக்கணும்னா சும்மாவா? யாக்கோபுக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட், பிள்ளைய போய் 22 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்க்க போலான்னா கடவுள் வானான்னு சொல்லிட்டாருன்னா அவர் போயிருந்திருக்க மாட்டார். அவர் மனநிலைமையும் அந்த பலி கொடுக்கறது, அதை ஏன் பலி கொடுக்காம போயிருந்திருக்கலாம்? அங்க போய் எகிப்துல பலி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. நடுவுல ஏன் பலி கொடுக்கறாரு? கடவுள் என்ன சொல்றாரு அதை தேடணும். கடவுள் அது என்ன சொல்றாரு? இது ஒரு நல்ல பாடம் நம்ம வாழ்க்கையில. நமக்கு ரொம்ப ஈஸி, நம்ம வாழ்க்கையை பார்த்து ஒரு வேலை ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு, வாழ்க்கை ஒரு அட்வென்ச்சரஸே இல்லை, திடீர்னு நமக்கு ஒரு பெரிய சூழ்நிலை கிடைக்குது. என்ன, நிறைய காசு எடுத்த வேலை, ரொம்ப காசு, அந்த மாதிரி ஒரு வேலை இல்லை, அமெரிக்கா ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோ. யாருக்கும் அமெரிக்காவுக்கு போகணும், உங்களுக்கு பெரிய வேலை, பெரிய வீடு, பெரிய வசதி எல்லாம் கிடைக்குது, ப்ரொமோஷனு அப்படின்னும் போது உடனே நமக்கு வருது என்ன, ரொம்ப உணர்ச்சி தான் வரும். எனக்கெல்லாம் அப்படித்தான் வரும், ரொம்ப உணர்ச்சி, ரொம்ப எக்ஸைட்மெண்ட், போறமே போறமே, என்ன ஒரு நல்லா இருக்க போதே அப்படின்னு அப்படியே உணர்ச்சி வந்து பயங்கர உணர்ச்சி தான் இருக்கும். அந்த டைம்ல என்னன்னா நம்ம பண்ணிடுவோம் போவோம்ன்ற அந்த உணர்ச்சிய, பயங்கரமா உணர்ச்சியை ஓட விட்டுருவோம். அந்த நேரத்துல என்னன்னா சபையை பத்தி யோசிக்கிறது இல்ல, ஆவிக்குரிய பத்தி யோசிக்கிறது இல்ல. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வசதி, ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகுது? அங்க ஒரு ஒழுங்கான சபை இருக்குதா? இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோமே, நம்ம பிள்ளைங்களை எப்படி அது பாதிக்கும், நம்ம குடும்பத்தை எப்படி பாதிக்கும், அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வசதி இருக்குதா, நல்லா காசு வருதா, நல்லா அந்த மாதிரி போய் தான் அநேக குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய குடும்பங்களை அழிச்சது சாத்தான் இந்த மாதிரி செஞ்சுதான். என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படி ஒரு காரியம் ஏற்படுதுன்னா முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம எமோஷன்ஸுக்கு எல்லாம், ஒரு எமோஷன்ஸ் எப்படி வரணும்னா அந்த டைம்ல ஆக்சிலேட்டர் தெரியுங்களா உங்களுக்கு? ஆக்சிலேட்டர், வண்டியில ஆக்சிலேட்டர் கொடுத்தா வருதுல புகை வர மாதிரி, அந்த மாதிரி எமோஷன்ஸ் நமக்கு வரும். வந்து அது அமெரிக்கா அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன். முதல்ல பிரேக் போடணும். எமோஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, முதல்ல அதுக்கு ஒரு பிரேக்கை போட்டு பெர்ஷிவாக்கு போகணும். பெர்ஷிபாக்கு போறதுன்னா என்ன, ஆண்டவருக்கு போய் நன்றியை செலுத்திட்டு, சாமி இது உங்களுடைய சித்தமா, நான் உங்களுடைய அடியேன், நீர் என்ன சொல்றீங்க, இது போட்டா இது என் உணர்ச்சிகளை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கிட்ட போகவே முடியாது தெரியுங்களா? எனக்கு ஆசையெல்லாம் வந்துருச்சு பெருசா, நான் பண்ணிடுவேன் பண்ணிடுவேன், அப்புறம் போய் ஜெபம் பண்ணிக்கலாம், பண்ணி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கலாம்னு வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. முதல்ல நம்ம எமோஷன்ஸ்க்கு ஒரு பிரேக்க போட்டுருணும். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் முதல்ல பெர்ஷிபாக்கு போயிட்டு, அந்த ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, இது உங்களுடைய சித்தமா, நீர் என்ன சொல்றீரோ அடியே நான், இது நீர் இதுல இல்லைன்னா எனக்கு இது தேவையே இல்லை, இது அமெரிக்காவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், நீர் இதுல இல்லைன்னா எனக்கு அது தேவையே இல்லைன்னு போய் பெர்ஷிபாக் கொடுத்துட்டு வரும்போது, ஒருவேளை கடவுள் போன்னு சொல்லுவோம், பெர்ஷிபாக் போய் எப்படி பண்றது? கடவுள் நமக்கு ஓதுவாரா? யாக்கோபுக்கு பேசுன மாதிரி பேசுவாரா? என்ன, காட் வில் கம் அண்ட் டெல் யூ இந்த கிரேஸ் பயப்படாத நீ அமெரிக்காவுக்கு போறதுக்குன்னு, யூ நாட் சே தட். பெண்டிகாசன் சர்ச்ல இருந்தா ஒரு வேலை சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனா அது கடவுள் சொல்றதா இருக்காது, அப்படி சொல்றது இல்லை. இப்போ எப்படி அவர் சொல்றது? பராமரிப்பு மூலமா தான் நம்ம கிட்ட பேசுறது. உதாரணத்துக்கு வேத வசனத்தை பார்க்கலாம், சபையில இருக்கிறவங்ககிட்ட கேட்கலாம், சபையில இருக்கிறவங்கள, அங்க நடத்துறவங்கள, அனுபவப்பட்டவங்கள, இந்த மாதிரி இருக்குங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க அனுபவத்தோடு அவங்க உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இல்லை, கரெக்டா சொல்லுவாங்க, ஓ அங்க ஒரு சர்ச் இருக்குது, அந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த வழிநடத்தலாம் பார்த்து நமக்கு சரியா குடும்பம் ஒன்னும் ஆகாது, ஆவிக்குரிய ஜீவம் ஒன்னும் இதாகாது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கலாம். அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் பிரேக்க நீங்க பிடிக்க வேண்டியது இல்லை, அப்புறம் விடலாம் பிரேக்க. அதுக்கு முன்னாடி பிரேக் விட்டீங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வாழ்க்கைங்களே கெட்டு போறது. புரியுதுங்களா? அது நல்ல பாடங்க இதை நம்ம படிச்சுக்கிறது. வெர்ஷிபாக்கு நம்ம போனோம், எந்த காரியத்திலையும் அடுவரே நான் உடைய அடியன், உமக்கு நான் கீழ்படிவேன் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அது பெரிய ஆசீர்வாதமா மாறும். முதல்ல அந்த பெர்சிபாக்கு போறது என்ன, முதல்ல கடவுளுடைய வசனம் அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், அதுக்கு மீறவே கூடாது. ரெண்டாவது ஜெபம் பண்ணலாம், இன்னொன்னு சபையில இருக்கிறவங்களை கேட்கலாம், மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றது பார்க்கலாம். பெரிய பெரிய முடிவுகள் நம்ம வாழ்க்கையில் எடுக்கும் போது இது செய்யறது ரொம்ப அவசியம். சரி.